திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போது முடிசாய்த்து தொழ நின்ற முதல்வனை அப்போது மலர் தூவி ஐந்துடனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. சீரணியும் நுதலின் விழி மடுமான் நாகம் தெருந்தும் எரிபொருந்து இடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆள வேண்டி அவர்போல் வந்த சைவ சிகாமணி எவர்க்கும் தலைவன் எங்கோன் காரணியும் நெடிய பொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் இரு கடை கண்ணாளன் காரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமன் இரு சரணமல பரவி வாழ்வாம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு திரு கைலாய பரம்பரை தர்மபுராதீனத்து குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்து சைவர்களும் சைவ உண்மையை அறிந்து கொள்வதற்காக ஒரு பெரும் உதவியாக சைவம் ஓஆர்ஜி அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற சைவ ஓஆர்ஜி அமைப்பினை சேர்ந்திருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருள் கூட்டி வைக்க திரு கைலாய பரம்பரை தர்மபுராஜினத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய சிவபோகச்சாரத்தை நாம் திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். பொருளாளம் மிக்கது, கருத்தாழம் மிக்கது, சைவ கருத்துக்கள் அனைத்தையுமே பொதிந்திருக்கிறது. இதுவெல்லாம் குருமுகமாக நேரடியாக கேட்க வேண்டிய ஒரு ஞான நூல். ஏனெனில் இந்த நூலானது சிவபோகச்சாரமானது அனுபூதி நிலையில் இருந்து தன்னிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. ஆகையினாலே நம்முடைய அருணை வடிவேல் முதலியார் அவர்களுடைய உரையை துணையாக வைத்துக் கொண்டு சில பொருள்களை சிந்திக்கின்றோம். நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என சொன்னால் பணம் என்று ஒன்று வேண்டும். அந்த பணம் என்று சொன்னாலும் சரி, நாணயம் ஆகிய காசு என்று எடுத்தாலும் அதற்கு இரண்டு பக்கம் உண்டு. ஒரு நாணயத்திலே இரண்டு பக்கமும் சரியாக இருந்தால்தான் அந்த நாணயம் செல்லும். இதே போல இறைவனது மூலப்பண்டாரத்திலிருந்து அருளினை நாம் பெறுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற நாணயம் பக்தி. அந்த பக்தியினுடைய நாணயமாக அந்த பக்தியாகிய நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் அன்பும் வைராக்கியமும். இறைவனிடத்தில் அன்பும் இருக்க வேண்டும், வைராக்கியமும் இருக்க வேண்டும். நாணயத்தின் இரு பக்கத்திலே ஒன்று தேய்ந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இதே போலத்தான் இந்த பக்தியிலே அன்பு வைராக்கியம் இரண்டிலே ஒன்று குறைவிருந்தாலும் அது முழுமை பெறாது. இந்த அன்பும் வைராக்கியமும் இரண்டும் தான் நமக்கு கதி சேர்க்கும் என்பதைத்தான் உணர்த்துவதற்காகத்தான் நாயன்மார்களுடைய திவ்ய சரித்திரத்திலே பல சம்பவங்களை பார்க்கிறோம். சிவ பூஜையின் முடிவிலே சிலம்பொலி கேட்பதையே நியமமாக கொண்டார், வைராக்கியமாக இருந்தார். ஒரு நாள் தனக்கு கிட்டவில்லை என்பதற்காக தன்னையே மாய்த்துக் கொள்ள துணிந்தார் சேரமான் பெருமான் நாயனார். இதே போன்று எம்பெருமான் திருடம் செய்கின்ற அப்பெருமானுக்கு முன்பாக ஆடல் வல்லானுக்கு முன்பாக பதஞ்சலி வியாக்கிரமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வைராக்கியத்திலே உறுதியிலே இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட உறுதி வைராக்கியம்? இறைவனது திருநடனத்தை கண்டால் அன்றி அன்றும் தான் எதுவும் உணவாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகையினாலே அங்கே ஒரு வைராக்கியம் உறுதி என்றது ஒன்று வேண்டும். அந்த உறுதி வைராக்கியம் தான் ஒருவனுக்கு முயற்சியை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு முயற்சி என சொல்லக்கூடியது ஒருவனுக்கு அவசியம். ஆக முயற்சி என்று ஒன்று இருந்தால்தான் அந்த முயற்சியின் பயனாக நமக்கு வெற்றியை கொடுக்கும். அதுவே முயற்சி திருவினை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இதை வள்ளுவ பெருமான் உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளார், கருதுவதெல்லாம் முயற்சியுமாக இருத்தல் வேண்டும் என்று பரிமேல் அழகர் அதற்கு உரை எழுதிவிட்டார். அந்த முயற்சியாக எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். அந்த முயற்சி ஒருவன் சிரத்தை எடுத்தால் அன்றி அவன் அதை எய்தல் இயலார். எந்த ஒரு பொருளையும் சிரமம் என்பதை கொள்ளாமல் நாம் பயனடைய முடியாது. கிராமங்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், நோகாமல் நொங்கு திங்க முடியாது என்று சொல்லி காட்டுவார்கள். எனவே நம்முடைய முயற்சியில் உழைப்பு என்பது ஒன்றிருக்கும். இந்த முயற்சி உழைப்புக்கு எதிரானதுதான் மடி அல்லது சோம்பல். இந்த மடி அல்லது சோம்பல் இருக்கிறதே, அது ஒருவனுக்கு நல்லதை செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, தீயதை செய்யும், அவனை கீழே தாழ்த்திக்கொண்டே ஆழ்த்திக்கொண்டே சென்று கொண்டிருக்கும். ஆகையினாலே நம்மிடத்தே முயற்சி என்பது ஒன்று இருக்க வேண்டும், உழைப்பு என்பது இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சோம்பேறித்தனம் என்பது இருந்தால் அதை அதனால் எதையுமே பெற முடியாது. இதைத்தான் பட்டினத்தடிகள் 11 திருமுறையிலே திருவிடை மருதூர் மும்மணி கோவையிலே உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ களப்பின் வாரா கையுற உழவோ, நீ முயற்சி எடுத்து உழைத்தால் உனக்கு கிட்டாரம் கொண்டிருக்கிறதோ, சோம்பேறித்தனமாக இருந்து நீ எதைத்தான் பெற்று விட்டாய்? அழகா கேட்கிறார். உழைப்பின் வாரா உறுதி உறுதிகள் உழவோ களப்பின் வாரா கையுற உழவோ. எனவே மாண்டவர்களாகிய நாம் அந்த முயற்சி உழைப்பு என்பதை நல்லதை பெறுவதற்கே முயலுதல் வேண்டும். ஆகையினாலே தான் மானுட பிறவியிலே நாம் பெற வேண்டியது எது என்று சொன்னால், அந்த பெருமானது அருள் ஒன்றே. அருளில் பெரியது அகிலத்தியில், அருளை விட உயர்ந்த பொருள் எதுவுமே இல்லை என்று நம்முடைய சாஸ்திர நூல்கள் அறிவித்துக் கூறுகிறது. அந்த அருள்தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். இறைவன் அழகாக சொல்லி காட்டுகிற நம்முடைய அப்பர் சுவாமிகள், அடிமையை அழப்பர் போல் எந்த அளவிற்கு இவன் சிரமத்தை எடுத்து நமக்கு அடிமைத்தனத்திலே இருக்கிறான் என்பதை நம்முடைய பெருமான் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். ஆகையினாலே அடிமையை அழப்பர் போலும் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த அடிமையை அழப்பர் போலும் என சொல்லுகின்ற தன்மை இறைவனை உணர்தல் வேண்டும். அந்த இணைவு இறைவனை நேரடியாக இந்த ஆன்மா உணராது, படிமுறையாகத்தான் உணர்கிறது. எப்படி படிமுறையாக உணர்கிறது? ஒரு குழந்தை பிறந்ததும் வளர்ந்து வருகின்ற நாளில் முதலில் ஒன்றுமறியாத அந்த குழந்தைக்கு தாய்தான் தந்தையையும் காட்டி பேச வேண்டிய மொழியையும் கற்பிக்கிறாள். இந்த தாய் தந்தையை காட்டியவுடன் அந்த தந்தையானவள் அந்த குழந்தைக்கு தக்க ஒரு பருவம் வயது வந்தவுடனே அவனை தன்னிடம் இருந்து பிரித்து ஒரு குருவிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த குருவானவர் அந்த மாணவனுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி சிவத்தை காட்டுகிறார். எனவே முதலில் தாய் தந்தையை காட்ட, தந்தை குருவை காட்ட, குரு தெய்வத்தை காட்டுகிறார். அதைத்தான் படிமுறையாக மாதா பிதா குரு தெய்வம் என்று அப்படி படிமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே நம்முடைய இலக்கு திருவருள் பெறுவது, அந்த தெய்வத்தை காட்டுவது குருவே ஆகும். அந்த குருவின்றி இறைவனை நாம் பெறுதல் என்பது இயலவே இயலாது. இன்னும் சொன்னால் நம்முடைய சைவத்தின் கண்ணே 3 பக்திகள் வலியுறுத்தப்படுகிறது. குரு லிங்க சங்கம பக்தி, அந்த இடத்திலும் குரு என்பதுதான் முதன்மையாக வைக்கப்படுகிறது. ஏனெனில் சங்கமர்களுடைய பெருமையையும் லிங்கத்தினுடைய உண்மையையும் தத்துவத்தையும் நமக்கு உணர்த்தி காட்டுபவர் குரு. ஆகையினாலே குரு என்பது விவராக வைக்கப்பட்டிருக்கிறார். இறைவனை அறிவதற்கு நான்கு மூன்று அளவைகள், காண்டல், கருதல், ஆகம பிரமாணம் அல்லது நூல் அளவை. இந்த காண்டல் என்பது நமக்கு சாமானியமாக கிட்டுவதில்லை, இதை அடியேன் இதற்கு முன்பு குறிப்பிட்டிருக்கிறேன். கருதல் என்பது தவறாக போய்விடும், ஆனால் நூலளவை கை கொடுக்கும். அந்த நூலளவை குரு மூலமாகத்தான் கற்றல் வேண்டும். ஆகையினாலே தான் அந்த குரு மூலமாக நூல் அளவை மூலம் கற்று நம்முடைய மனதை பக்குவப்படுத்துதல் வேண்டும். அது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூட, இவை அத்தனையும் குருவினது தூண்டுதலால், குருவினது சகாயத்தினாலே தான் அங்கே நிகழும். எனவே குரு ஒன்றே சிவத்தை காட்டி திரவி துன்பத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை அந்த வற்றாத பேரின்பம், முற்றாத பேரின்பத்திலே அந்த குரு நம்மை சென்று இருத்தி விடுவார். அப்படி அந்த வற்றாத அந்த சோபகத்தில் இருத்தப்பட்ட ஆன்மா எப்படியெல்லாம் அந்த அனுபவத்தை கொள்ளும், எந்த படிமுறையிலே இந்த போகத்தை அனுபவித்தது என்பதை எல்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுவதுதான் நம்முடைய சிறிய ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய சிவபோகச்சாரம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நூல். தெளிந்த ஒரு ஞானத்தை இந்த நூல் நமக்கு பயப்பிக்கின்ற காரணத்தினாலே இது நிச்சயமாக ஒரு குரு மூலமாகத்தான் நாம் இதை ஓதி உணர்தல் வேண்டும். பொதுவாக குரு என சொல்லுகின்ற பொழுது குரு என சொல்லக்கூடியவரை நாம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆச்சாரிய தலைவர்கள் எல்லாம் தம்மை அடைந்த மாணவர்களுக்கு மட்டும் அவர்கள் ஞானத்தை கொடுக்கவில்லை. அந்த ஞானாசிரியர்மார்கள் தன்னை அடைந்திருக்கின்ற மாணாக்கர்களை முன்னிலைப்படுத்தி உலகோர்க்கும் ஞானத்தை கொடுத்தார்கள். உதாரணமாக சொன்னால் கமலை ஞான பிரகாசர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு மட்டும் ஞானத்தை கொடுக்கவில்லை. அந்த பெருமானை முன்னிலையாக வைத்து புட்பவிதி போன்ற புட்பலன் போன்ற அந்த அருமையான நூல்களை எல்லாம் உலகிற்கு தந்து நமக்கு பேர் உபகாரம் செய்திருக்கிறார்கள். இதே போன்று குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஆனந்த பரவசருக்கு மட்டும் ஞானத்தை அருளவில்லை, உலகோருக்கும் அருள் செய்திருக்கிறார். எத்துணை அரிய நூல்கள் அவருடைய திருவாக்கிலே அமைந்திருப்பது 8 நூல்கள் பண்டார சாஸ்திரத்திலே அமைந்திருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய குருமூர்த்திகளானவர்கள் ஞானாசிரியன்மார்கள் உலகோர்க்கே உலகிலே இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைத்தையும் சிவத்தை நோக்கி ஆற்றுப்படுத்துகிறார்கள். வள்ளுவ பெருமான் குறிப்பிட்டு காட்டுவார், கற்றதனால் ஆய பயன் என்பொல் வாதறிவன் நற்றாள் தொழார் எனில் என்பார். இதிலே கல்வியின் பயன் நற்றாளை தொழுவது. அப்ப கல்வியின் பயன் என்பது அந்த கசடர கற்று உண்மையை உணர்த்துதல் வேண்டும். அந்த மாணாக்கருக்கு கசடர கற்பித்து அவரை நிற்க வேண்டிய நெறியிலே நிறுத்துவது குருமூர்த்தி தான். அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார் நம்முடைய குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். இறைவனை அடை, ஆனால் அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ தெரிந்து கொள் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். அந்த குரு என சொல்லக்கூடியவர் ஒரு கடையிலே கிடைக்கின்ற ஒரு கடைச்சரக்கன்று, தேவர்க்கும் மூவர்க்கும் மேலானவர். அவர் நம்முடைய பரஞானமாகிய அந்த சிவஞானத்திற்கு மட்டுமே அகப்படுவார். ஆகையினாலே அவரை எளிமையாக எண்ணிவிடாதே. ஆகையினாலே நீ உன்னுடைய நூல்களை வைத்துக் கொண்டு மட்டும் நீ அந்த பெருமானை கண்டுவிடலாம் என நினையாதே. ஏனெனில் அவன் வாக்கு மனங்களிய நின்ற மறையோ, அழகாக உணர்த்தி காட்டுகிறார். அதைத்தான் 13வது திருப்பாடலிலே நம்முடைய குருமூர்த்தி அவர்கள் நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். உரை இருந்தால் உண்ணும் உணர்வு இருந்தால் மாயை திரை இறைந்தால் காண்கின்ற தேவை வரை பெருக வாசிப்பதும் நாவால் வாழ்த்துவதும் நாடகமா பூஷிப்பதும் சுத்த பொய். இறைவன் எதற்கு அகப்படுவான், உரையிருந்தால் என்றால் நம்முடைய வாக்குகளுக்கு அவன் அகப்பட மாட்டான். உண்ணும் உணர்வு இருந்தால் நம்முடைய தியானத்திற்கு அவன் அகப்பட மாட்டான், அவனாக வர வேண்டும். அப்படி அந்த சொற்பிரபஞ்சத்திற்கு தியானத்திற்கு அகப்பட்டு விட்டால் அவனது பரத்துவத்திற்கு இழக்கு. அவன் வாக்கு மனாதீதன் என்று நம்முடைய நூல்கள் சொல்கிறார். வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவன் அவன். ஆனால் அடியவர்களுக்கு எரியவன், அதை மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே அவனை எப்படி காண முடியும் சொல்லி காட்டுகிறார் நம்முடைய குருமூர்த்திகள். உரையிறந்தால் என்பது அங்கே நம்முடைய சொல் இறந்த வழியும், உண்ணும் உணர்விருந்தால் நினைவு இறந்த வழியிலும், தன்மயம் அழிந்த வழியும். உணர்வு இறந்தால், உணர்வு என்பது உணர்வு, அந்த ஆன்மபோதம் உண்ணும் உணர்வு இருந்தால், ஆன்மபோதமும் அழிந்தால், மாயை திரை இறந்தால் காண்கின்ற தேவை. மாயையாகிய திரை இறந்தால் என்பது விலகினால் காணப்படுகின்ற தேவை. எனவே இறைவனை காண வேண்டும் என்றால் உரை இறந்தால், உண்ணும் உணர்வு இருந்தால், மாயை திரை இருந்தால் காணலாம். இதிலே மாயை திரை என்று சொல்லப்படுகிறது. மாயை திரை என்பது கருவி கரணங்கள். கருவி கரணங்களும் இறத்தல் வேண்டும். இறத்தல் என்றால் அந்த கருவி கரணங்கள் அற்று போக வேண்டும், அதன் வயம் நம்ம இருத்தக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்குத்தான் நம்முடைய குருமூர்த்திகள் மாயை திரையின் திரை என்று சொல்லுக்கு பொருள். கருவி என்று சொல்லக்கூடிய அந்த கருவி கரணங்கள் சகரமா நிலையில இருந்த நமக்கு நம்முடைய பெருமான் கருணை கொண்டு அவனாக கொடுத்த கொடைதான் இந்த உயிர்களுக்கு கருவி கரண புவன போகம். அதுதான் மாயை. இந்த கருவி கரணம் புவன போகம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது இறந்தால்தான் சிவத்தை காண முடியும் சொல்கிறார்களே. அப்போ சிவத்தை காண்பதற்கு அவன் கருவிகரணன் போன போகத்தை கொடுத்து நமக்கு பலன் இல்லையே என்றால் அப்படி அன்று. ஏன் கருவிகரண போன போகம் கொடுக்கப்படுகிறது என சொன்னால், கேவல நிலையிலே ஒன்றுமே அறியாது ஆணவ மனமாகவே இந்த உயிர் கிடக்கிறது. அப்பொழுது நம்முடைய பெருமான் கருணை கொண்டு அதற்கு கருவிகரணத்தை கொடுத்து சற்றிய அறிவை எழுப்புகின்றான். அப்படி கருவிகரண பூர்ண போகத்தோடு பொருந்தி இருக்கின்ற இந்த ஆன்மாவுக்கு அறிவு ஏற்படுகிறது. அந்த அறிவு என சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட அறிவு என்றால், இருட்டிலே கிடக்கின்ற ஒருவருக்கு கை விளக்கு கொடுத்தால் போன்று ஒரு ஏகதேச விளக்கத்தை தான் சொல்லும். அந்த ஏகதேச விளக்கம் என்று சொல்லக்கூடியது அது எப்படிப்பட்டது அந்த கருவிகரணங்கள் என சொன்னால், அது ஆன்மாவுக்கு விளக்கத்தை கொடுக்கும், ஒன்றுமறியான ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு விளக்கத்தை காட்டும், ஆனால் சிவத்தை மட்டும் காட்டான். எனவே அந்த ஆன்மாவுக்கு சிவத்தை காட்டாது அது மறைத்திருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு திரை. அருமையான ஒரு சொல்லாட்சி பாருங்கள். எனவே மாயை திரை. எனவே கருவிகரணங்கள் நமக்கு இருளிடத்து கைவிளக்கு போல, அதற்கு அப்புறம் இந்த கருவிகரணங்கள் இறந்து அவைகளெல்லாம் சிவகரணங்கள் உருவினது அருவினால் பெறப்பட்ட பின்பு அங்கே சூரிய ஒளி போல் விளக்கம் வரும் ஆன்மா. அப்பொழுதுதான் சிவத்தை காண முடியும். ஆகையினாலே இந்த கருவிகரணங்கள் என்பது ஒரு கைவிளக்கு போன்றது, ஏகதீசத்தை தருவது. அது அப்பொழுது உயிர் சிற்றறிவை மட்டும் அடைகிறது. ஆகையினாலே திரையிறந்து காண்கின்ற அந்த தேவை வரை பெருக. வரை என்பது இங்கே எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. எழுத்துக்களால் ஆகின்ற அந்த நூல்களை வாசிப்பதும் நாவால் வாழ்த்துவதும் நாடகமாம், பூஷிப்பதும் சுத்த பொய். இந்த உரை இருந்தால், உன்னு உணர்ந்திருந்தால், மாயை திரை இருந்தால் காண வேண்டிய அந்த தேவை நான் கண்டுவிடுவேன் என்று எழுத்துக்களை கொண்ட நூல்களை வைத்து நாவால் வாழ்த்துவதும் அங்கே பெருமானை பூசுவதும் அது நாடகமும் பொய்யுமே ஆகும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்திலே ஞான நூல்களை எப்படி நாம் ஓதுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞான நூல் என சொல்லக்கூடியதை நீ முன்னே சொன்ன அந்த மூன்று பக்குவமும் இல்லாமல் நீ ஓதினால் அது சிவத்தை காட்டாது. ஆனால் கண்டுவிடுவேன் என்று நீ நூல்களை ஓதிக்கொண்டு இருப்பதும் அங்கே பூஜனை செய்வதும் அது வெறும் நாடகம். நாடகம் என்றால் பிறர் காண வேண்டும் என்று செய்வதற்காக செய்யக்கூடிய ஒன்று. அடுத்தார் கொண்டு பொய், பொய் என்றால் இங்கே பலனளிக்காது என்று பொருள் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே என்ன ஒரு பொருள் சொல்லப்படுகிறது என சொன்னால், அதற்காக நூலினை ஓதுவதும் பூஷிப்பதும் பலனில்லை என்பது பொருள் அன்று. நூலினை மட்டும் ஓதிக்கொண்டே இருப்பது அங்கே சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்குள் என்று அந்த அறிவுகளுக்கு முன்பாக சொல்லி காட்டுகின்றான். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல் வேண்டும். அது உணர்த்துவது குருமூர்த்தி தான். ஒரு பாடல் வந்து என சொல்லக்கூடியது அங்கே பந்தமும் பிரிவும் பெருக்கும் பணுவல் வலி சென்று சென்று ஏறி என்று கருவூரர் தன்னுடைய திருவிடை மருதூர் திருஷ பாடகி காட்டார். பந்தமும் பிரிவும் தெரிக்கும் பழுவல் வலி சென்று சென்று ஏறிம்பார். ஞான நூல்கள் இந்த ஆன்மாக்கள் ஆணவமரத்தை பந்தித்திருக்கின்ற நிலையையும் அது பிரிகின்ற நிலையையும் சிவத்தை அணுகின்ற நிலையுமே சொல்லுகிறது. அப்ப அந்த நூல்களை ஓதுகின்ற பொழுது அதனுடைய பொருளினை அறிந்து ஓதுதல் வேண்டும். அப்படி அறியாமல் ஓதினால் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து ஓதுவார் என்ற இடத்திற்கு தண்டவாடி தேசிகர் திருவருள் விளக்கத்தில் எழுதுகிறார், பொருளை அறியாமல் ஓதின் அது சொல் முயற்சியாகவே கழியும். ஏதோ சொல் முயற்சி எடுத்திருக்கிறான் என்று சுவாமி ஏதோ சிறிது கருணை செய்வார், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய எண்ணம் அவனது மூலப்பண்டாரத்தை நாம் அடைதல், அது பொருளறிதல் வேண்டும். ஆகையினாலே வாழ்த்துவதும் பூஷிப்பதும் சித்த பொய். எனவே இந்த குரு மூலமாக இந்த பொருளினை உணர்ந்தால் அவர்களுக்கு என்ன நிகழும்? உரை இறக்கும், உணர்வு இறக்கும், மாயை திரை வளரும். ஆக குருவனுடைய சகாயம் தேவை என்பதை எவ்வளவு மறைமுகமாக சூஷகமாக கருத்தை உள்வைத்து நம்முடைய பெருமான் சொல்லியிருக்கிறவர். என குருவருடைய தான் அவன் உண்மையை போதிக்க உரை இறக்கும், உணர்வு இறக்கும், மாயை திரை இறக்கும் என்று சொல்லப்படுகிறார். ஆகையினாலே இந்த இடத்திலே குருவின் மூலமாக நூல்களை நாம் ஓதி பொருளறிந்து ஓதினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அழகாக அங்கே நமக்கு திருவருள் கிடைக்கும். அப்படி ஓதினால்தான் நமக்கு சிவத்தை காணக்கூடிய ஒரு பேரு கிடைக்கும். பொருள் உணர்ந்தால்தான் ஓதி ஊர்க முடியும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். கழகாக தெள்ள தெளிவாக என்னை போன்ற கடைநிலையிலே உள்ளவர்களுக்கு கூட உண்மை புரியும் முடியாக ஞானசம்பந்தர் குறிப்பிட்டு கண்டுவிட்டார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். தமிழ் நன்னெறிக்கு உய்ப்பது, அவர்களைத்தான் நன்னெறிக்கு உய்ப்பார். இதே கருத்தை நம்முடைய மாணிக்க வாசக சுவாமிகள் தன்னுடைய திருவாசகத்திலே யாத்திரை பத்திலே ஐந்தாவது திருப்பாடலிலே எம்பெருமானை சொல்லி காட்டுகிறார், பொடைப்பட்டு உருகி போற்றுவோ. அந்த திருப்பாடலை சொல்றேன், விடுமின் வெகுடி எல்லாம் வருகிறது பாருங்க, வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு, பெரிய அடியார் திருக்கூட்டத்தோடு, உடன் போவதற்கே ஒரு படிமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள், அணியார் கதவது அடையாமே, புடைபற்று உருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. புயங்கன் பாம்பினை அணிந்தவன் ஆழ்வான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அவனது புகழ்களையே உருகி போற்றுவோம். எனவே அந்த நூலின் பொருள் அறிந்து உருகின் போற்றுதல் வேண்டும் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல நம்முடைய குருமூர்த்தி சுவாமிகள் இதை வாழ்த்துவது நாடகம், பூசுவது பொய்யிட்டார். இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நம்முடைய சான தண்டபாணி தேசிகர் அவர்கள் இந்த திருவாசகத்திலே உருகி போற்றுவோம் என்பதற்கு உரை எழுதுவார். அழகா உருகி போற்றுவோம் என்பதற்கு வெற்று ஆரவாரத்தை இறைவன் மனம் கொள்ளான் அழகா சொல்லி காட்டுகிறார். வெற்று ஆரவாரத்தை இறைவன் மனம் கொள்ளான் ஆதலின் நாம் மனம் உருகி போற்றுவோம். ஏனெனில் அவன் பக்தி வலையில் படுவோன், அவன் பக்தி வலையில் படுகிறவன், ஆகையினாலே உருகி போற்றுவோம் என்றார். ஆக நடவாணி தேசிகர் இந்த கருத்தை அழகாக நமக்கு இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினாலே இறைவனை காட்டுவது உரை இறந்த நிலை, உணர்வு இறந்த நிலை, மாயை திரை இறந்த நிலை. அது நூல்களால் வாசிப்பதும் பூஷிப்பதிலால் மட்டும் கிட்டுவதில்லை, குருவினர் அனுக்கிரகத்தினால் உணர்த்த இந்த ஆன்மா உணர்ந்து அதற்கு பின்புதான் அது சிவத்தை காட்டும் என்று இந்த திருப்பாடலிலே அழகாக இதை சொல்லி காட்டினார். இதைத்தான் ஆச்சரியனை அடைவதாலே அடைகின்ற பயனை இங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுவார். இதை பாலபாடமாக வைத்து அவைப்பிராட்டி சொல்வார். எழுதறிவு முன்னம் எழுதிய பின்னர் படுதர வாசிப்பறிவு பண்பாய் முழுதுமதை கற்பறிவு நற்பயனை காண்பறிவு. அந்த நூலினுடைய நோக்கம் உட்கருத்து என்ன என்பதை காண்பது புலப்படாது, அது குறும்பு மாற்ற முடியும். நற்பயனை காண்பறிவு கண்டப்பா கண்டக்கா நிற்பறிவு அந்நிலை, கண்டக்கா நிற்பறிவு தான் அந்நிலை. ஆகையினாலே நம்முடைய குருமூர்த்தி ஒன்றுதான் உண்மையை உணர்த்தி நமக்கு அந்த நெறியிலே நிற்க வைப்பார். அதுதான் ஏனும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதும் ஐந்தெழுத்து உணர்வார்களுக்கு. அந்த ஐந்தெழுத்து ஐந்தெழுத்து நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார் அது அற்ப பலனே. ஆனால் அதனுடைய பொருள் அறிந்து அதைத்தான் சொல்லிட்டு காட்டினார். ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதும் ஐந்தெழுத்து உணர்வார்களுக்கு. அந்த உணர்தல் என்பது உணர்த்த வரும், அதை யார் உணர்த்துவார்? குருமூர்த்தி தான் அங்கே உணர்த்துவார் என்று இந்த குருவினது பெருமையை இங்கே அழகாக இங்கே நம்ம பெருமான் காட்டிவிட்டார்.